அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இறைவன் நிறுவின வழியாகிய நீதியின் மார்க்கம் அல்லது நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் புரிந்து கொண்டு அதன் வழியில் நடக்கவும் இறைவனோடு என்றென்றும் சமாதானத்தோடு இருக்கவும் விரும்புகிற இறைவனின் திருநாமத்தில் உங்களை இந்த நீதியின் பாதை நிகழ்ச்சிக்கு இன்று அழைக்கிறோம். நமது முந்தின பாடத்தில் ஃபிரவுன் இறைவனுக்கு எதிராக எப்படி போராட முயன்றான் என்பதை கண்டோம். எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை இறைவன் விடுதலையாக்க எண்ணினான். ஆனால் எகிப்தின் ராஜாவாகிய ஃபிரவுன் இஸ்ரவேலர்களை அடிமைகளாகவே வைத்திருப்பதில் உறுதியாக இருந்தான். ஆனாலும் ஒரு முட்டை ஒரு பாறையுடன் மல்யுத்தம் செய்யக்கூடாதல்லவா? இவ்விதமாக மூசா ஹாரூன் நபிமார்கள் மூலமாக 9 வாதைகளை எவ்வாறு கொண்டு வந்தான் என்பதை கண்டோம். ஆனாலும் இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் எகிப்திலிருந்தும் வெளியேறுவதற்கு ஏதுவாக அமையவில்லை. இன்று மறுபடியும் நம்முடைய பாடத்திட்டத்தில் இறைவன் கடைசியாக 10வது வாதியை ஃபிரவுன் மீது கொண்டு வருவதை பார்க்கிறோம். இதன் மூலம் ஃபிரவுன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியேற அனுமதிப்பான். நமது முந்தின பாடத்தில் 9வது வாதைக்கு பிறகு ஃபிரவுன் மூசா மற்றும் ஹாரூன் நபிமார்களை பார்த்து, என் கண்முன் நிற்காமல் எகிப்தை விட்டு வெளியே போய்விடுங்கள், நான் மறுபடியும் உங்களை பார்த்தால் கொலை செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டுவதைக் கண்டோம். யாத்திராகமம் 10:20 வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. இப்பொழுது 11 சுராவை படித்து மூசா நபி மூலமாக இறைவன் எவ்விதமாக ஃபிரவுனுக்கு பதிலளித்தான் என்பதை பார்ப்போம். இறைவாக்கு கூறுவதை கவனிங்கள். யாத்திராகமம் 11:4 வசனம் முதல் 8 வசனம் முடிய வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே, கர்த்த நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன், அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் இயந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்தின் தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி, அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்வார்கள். அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடே பார்வோனை விட்டு புறப்பட்டான். எகிப்து தேசத்தில் கடைசியாக ஒரு வாதையை கொண்டு வர இறைவன் எப்படி திட்டமிட்டான் என்பதை பார்க்கிறோம். இது இதற்கு முன் நடந்த எல்லா வாதைகளையும் விட மிகவும் மோசமான வாதையாக இருந்தது. எகிப்தில் ஒவ்வொரு தலைச்சன் பிள்ளைகளின் மரணத்தையும் இறைவன் அனுமதித்தார். என்ன ஒரு பயங்கரமான வாதை என்று பாருங்கள். இஸ்ரவேலர்களின் தலைச்சன் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? அவர்களும் எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளுடன் கொல்லப்பட்டார்களா? இல்லை. இஸ்ரவேலரும் நியாய தீர்ப்பிலிருந்து தப்ப முடியாதவர்கள்தான். காரணம், அவர்களும் பாவிகள்தானே. ஆனால் இஸ்ரவேலர்கள் மீது வாதை வராதபடிக்கு அவர்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கும்படி இறைவன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். 12 சுராவை கவனிக்கும் போது, இஸ்ரவேலர்கள் தப்புவிக்கும்படியாக இறைவனால் வடிவமைக்கப்பட்ட காரியத்தை இப்பொழுது பார்ப்போம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10 தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லெக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14 தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்னியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் முதற் பேராயிருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை விடுதலையாக்கவும் அவர்களின் தலைச்சன் பிள்ளைகளை காப்பாற்றவும் இறைவன் போட்ட திட்டத்தை கவனித்தீர்களா? இது ஒரு அற்புதமான திட்டம். மனித சிந்தனைக்கு இது அபத்தமானதாக தோன்றலாம். ஒரு ஆட்டுக்குட்டி குர்பானாக பலி கொடுக்கப்பட்டதன் மூலமாக இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்பட்டதோடு எகிப்திலிருந்து வெளியேறவும் செய்தார்கள். குர்பானாக கொடுக்கப்பட்ட ஆட்டின் இரத்தம் அவர்களுடைய வீட்டு நிலைக்கால்களில் பூசப்படுவதன் மூலமே மட்டுமே இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இறைவன் மூசா ஹாரோன் நபி அவர்களிடம் இந்த குர்பானை பற்றி பேசி முடித்த பின் இவர்கள் இஸ்ரவேலரின் மூப்பர்களை கூப்பிட்டு இறை வாக்கை இறைவன் கட்டளையை அவர்களுக்கு சொன்னார்கள். இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாகவும் தங்கள் தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்படும்படியாகவும் மூசா ஹாரூன் மற்றும் மூப்பர்கள் அனைவரும் சேர்ந்து இறைவன் சொன்னபடி செய்தார்கள். இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது, எகிப்தில் எகிப்திய மக்கள் நடு இரவில் கூக்குரலிட ஆரம்பித்தார்கள். காரணம், ஒவ்வொரு வீட்டிலும் தலைச்சன் பிள்ளைகள் மறித்து போயிருந்தார்கள். அந்த இரவில் இறைவன் தாம் சொன்னபடியே எகிப்தியருக்கும் ஃபிரவனுக்கும் தீர்ப்பளித்தான். நள்ளிரவில் சங்கார தூதன் எழும்பி ஃபிரவனின் முதல் பிள்ளை முதல் எகிப்தில் இருந்த அத்தனை தலைச்சன் பிள்ளைகளையும் கொன்று போட்டான். அந்த இரவில் ஒவ்வொரு வீட்டிலும் மரணம் ஏற்பட்டதால் ஏற்பட்ட அழுகையின் குரல் எகிப்து தேசமெங்கும் எதிரொலித்தது. ஆனால் இஸ்ரவேலர்களின் வீடுகளில் என்ன நடந்தது? இறைவன் அவர்களுடைய முதல் குழந்தைகளை வாதையிலிருந்து காப்பாற்றினானா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இரத்தத்தை காணும்போது நான் உங்கள் வீட்டை கடந்து செல்வேன் என்று இறைவன் கூறியிருந்தபடியால் இஸ்ரவேலர்கள் தங்கள் வீட்டு கதவுகளின் மேல் குர்பானாக செலுத்தப்பட்ட இரத்தத்தை பூசியிருந்தார்கள். இதன் காரணமாக இஸ்ரவேலர்களின் வீடுகளில் ஒரு தலைச்சன் பிள்ளையும் மரணிக்கவில்லை. மாறாக எகிப்தியரின் எல்லா வீட்டிலும் தலைச்சன் பிள்ளைகள் மரணித்தார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் இறைவனின் திட்டமான ஆட்டுக்குட்டியின் குர்பான் செலுத்தப்பட இறை திட்டத்தில் பங்கெடுக்கவில்லை. இறை வாக்கு இவ்விதமாக கூறுகிறது. யாத்திராகமம் 12:31-33 நான் வாசிக்க கேட்போம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர், நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். கடைசியாக ஃபிரவுனுக்கு இஸ்ரவேலரை விடுவிப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஆரம்பத்தில் ஃபிரவுன், இறைவன் யார், அவரை நான் அறியேன், நான் அறியாத ஒரு கடவுளுக்கு பலி செலுத்த நான் ஏன் இஸ்ரவேலரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்ட ஃபிரவுன் கடைசியில் வேறு வழியில்லாமல் இஸ்ரவேலரை விடுதலையாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காரணம், ஃபிரவுனின் மந்திரவாதிகள், சிலைகள் மற்றும் அவர்களுடைய கடவுள்களின் சக்திகள் எதுவும் இறைவனின் வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. ஒரு முட்டை பாறையோடு மோதி ஜெயிக்க முடியாதது போலதான் இறைவனுடன் மோதி யாரும் ஜெயமெடுக்க முடியாது. இஸ்ரவேலர்கள் அன்றைய தினமே எகிப்தை விட்டு வெளியேறும்போது எகிப்தியரிடமிருந்த தங்கள் செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள். இறை வாக்கு கூறுவதை கேட்போம். யாத்திராகமும் 12:35-40 வாசிக்க கேட்போம். மோசே சொல்லியிருந்தபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 600,000 புருஷராயிருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்திவிடப்பட்டதனால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவன் இப்ராஹிம் நபியிடம் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றும்படியாக இவைகள் நடந்தன. ஆதியாகமும் 15:13-14 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய தல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இன்று நாம் பார்த்த சம்பவம் பஸ்கா என்று அழைக்கப்படுகிறது. இது மறைக்கப்பட்ட புதையல்கள் நிறைந்த ஆழமான அகலமான கடல் ஆழத்தை போன்றது. பஸ்காவை பற்றின மறைப்பொருள்களை விரிவாக வெளிப்படையாக எடுத்து சொல்ல நேரமும் காலமும் போதாது. இருந்தாலும் இச்சம்பவத்தில் உள்ள ஒரு உண்மையான தத்துவத்தை நம் மனதில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இது இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் கொடுத்த வாக்குறுதியாகும். இறைவன் இரத்தத்தை காணும்போது உன்னை விட்டு கடந்து செல்வேன் என்று கூறியிருந்தான். இஸ்ரவேலர்களில் தலைச்சன் பிள்ளைகள் எகிப்தியருடன் சேர்ந்து ஏன் சங்கரிக்கப்படவில்லை? ஒரு ஆடு குர்பான் செலுத்தப்படுவதன் மூலம் இறைவன் அவர்களுக்குரிய ரட்சிப்பின் வழியை அவர்களுக்கு தந்ததால் அவர்கள் மரிக்கவில்லை. நிலை கால்களில் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் காக்கப்படும் என்றும், இரத்தம் பூசப்படாத வீடுகளில் உள்ள தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்கப்படும் என்றும் இறைவன் சொல்லியிருந்தான். ஒரு இஸ்ரவேல் வீட்டிலுள்ள சிறுவன் ஒருவன், தகப்பனே, ஒரு அப்பாவிய ஆட்டுக்குட்டி ஏன் பலியிடப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். அதற்கு தகப்பன், இப்படிதான் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் செய்து வருகிறோம். நாம் அனைவருமே இறைவனுக்கு முன்பாக குற்றவாளிகள்தான், நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர்கள்தான். அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக நாங்கள் எங்கள் முன்னோர்களிலிருந்தே இப்படி செய்து வருகிறோம் என்று கூறியிருக்கலாம். இறைவன் நீதியுள்ளவன். அவன் பாவத்தை லகுவாக எடுத்துக்கொள்ள மாட்டான். பிராயச்சித்தமாக எதையும் ஏற்றுக்கொள்ளாதவன். பாவத்தின் சம்பளம் மரணம், இரத்தத்தின் உயிர் இரத்தத்தில் உயிர் இருப்பதால் இரத்தம் வெளியேறும் போது மரணம் ஏற்படுகிறது. ஆகவே பாவம் செய்த ஒருவன் பலியை செலுத்த வேண்டும். இதையே ஆதம் துவக்கி இதுவரை செய்து வருகிறார்கள். இது இறைவனின் திட்டமாக இருக்கிறது. அன்பர்களே, இதில் நாம் உணர வேண்டியது என்னவென்றால், இறைவனுக்கு முன்பாக ஆதமின் சந்ததியினர் அனைவரும் எகிப்து மற்றும் இஸ்ரவேல் சந்ததியினரின் தலைச்சன்களை போன்றது. இறைவனின் திட்டம் நாம் பாவத்திற்காக நாம் மரிப்பதை கண்டிக்கிறது. ரோமர் 3:22-23 நாம் வாசிக்க கேட்போம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசித்தினாலே பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். விடுதலையாகும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் தன் நீதியை சமரசம் செய்யாமல் பாவியின் தண்டனையிலிருந்து அவர்களை எப்படி காப்பாற்ற முடியும் என்று இதை நாம் வெகு தூரம் எடுத்து சொல்ல முடியாது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். மரணவாதியிலிருந்து தப்பிக்க இஸ்ரவேலர்கள் செலுத்தின ஆட்டுக்குட்டியின் குர்பான் நம்முடைய மீட்பராகிய இயேசுவை அடையாளப்படுத்துவதாயிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் தாங்கள் மரணத்திலிருந்து விடுதலையாகும்படியாக தங்கள் வீட்டு கதவில் பூசப்பட்ட இரத்தம் ஈசா நபியவர்கள் சிலுவையில் தன்னை குர்பானாக ஒப்புக் கொடுத்து மௌனித்தார் என்பதை, அவர் சிந்தன இரத்தத்தின் மூலமாக நமக்கு விடுதலை உண்டு என்பதையும் எடுத்து காட்டுகிறது. ஆகவே ஈசா நபியின் மேல் ஈமான் வைக்கும் அனைவரும் நித்திய தண்டனையிலிருந்து விடுதலை பெற முடியும். 1 பேதுரு 3:18 நாம் வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். 1 கொரிந்தியர் 5:7 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழிந்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. மீட்பராகிய ஈசா நபியின் இரத்தத்தை பற்றி இறைவாக்கினர்கள் எழுதியிருப்பது உங்களுக்கு தெரியுமா? மீட்பர் தமது நீதியை உங்களுக்காக சமரசம் செய்யாமல் உங்கள் பாவத்தின் பிராயசித்தமாக தமது இரத்தத்தை சிந்தினார். இறைவனுக்கு முன்பாக உங்களை குற்றமற்றவர்களாக நிறுத்தும்படிக்கு இறைவன் ஒரு மீட்பரை அனுப்பி அவர் உங்களுக்காக இரத்தம் சிந்தினதை நீங்கள் நம்புகிறீர்களா? கியாமத்து நாளில் இறைவனின் பயங்கரமான நியாயத்தீர்ப்பு உங்களை கடந்து செல்லுமா? அல்லது அந்த நியாயத்தீர்ப்பு எகிப்தியர் மேல் இறங்கினதைப் போல உங்கள் மேலும் இறங்குமா? இன்ஷா அல்லாஹ், நேரம் கடந்து போகிறபடியால் எமது அடுத்த பாடத்திட்டத்தில் இஸ்ரவேலர்களின் சம்பவங்களை தொடருவோம். அன்பானவர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாகவே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் நமது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரைக்கும் இறை அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.